الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد. فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة، ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. صدق الله العظيم. عن أنس بن مالك رضي الله تعالى عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من كان يؤمن بالله واليوم الآخر فليحب لأخيه ما يحب لنفسه، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் திரு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபவு தாபிஉங்கள், முஸ்லிம்கள், மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், இவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கியிருக்கிறானோ, அப்படியான அல்லாஹுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் பிரதானமான ஒரு காரணம் இருக்கிறது. இரு நபர்களுக்கிடையில் ஏற்படுகின்ற பிரச்சனையாக இருக்கலாம், இரண்டு ஊர்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற பிரச்சனையாக இருக்கலாம், இரண்டு கட்சிகளுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற பிரச்சனையாக இருக்கலாம், இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற பிரச்சனையாக இருந்தாலும் பிரதானமான ஒரு காரணம் அங்கு தலைமை வகிக்கிறது. இன்னமொரு தன்மை அங்கு இல்லாமல் போகிறது. கண்ணியமானவர்களே, இருக்கின்ற காரணம் இல்லாமலாக வேண்டும், இல்லாமல் இருக்கின்ற அந்த தன்மை வர வேண்டும். அது வந்தால் உலகத்தில் பிரச்சனைகள் குறையும், இல்லாமல் ஆகும். அது என்ன? பிரச்சனைக்கு மூல காரணமாக இருப்பது என்ன? பண்பாடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம், குணம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். அது எல்லோரிடமும் இருக்கிறது என்று சொன்னாலும் நீங்கள் மறுக்க முடியாது என்பது என்னுடைய ஆவா. அது இல்லாதவர்கள் குறையும். அது சிறிய வீதாசாரமாவது ஒருவரிடம் இருக்கிறது என்பதன் நிதர்சனமான உண்மை. அதுதான் சுயநலம். எப்பொழுதுமே சுயநலமாக சிந்திக்கின்ற பண்பு, குறுகிய மனப்பான்மையிலே சிந்திக்கின்ற பண்பு. உலகத்தில் யார் யாரெல்லாம் என்ன துறைகளிலே குழப்பம் விளைவித்தார்களோ, என்னென்ன துறைகளிலே அவர்கள் மக்களுக்கு எதிராக செயல்பட்டார்களோ, அவர்களிடம் இருந்தது இந்த ஒரே ஒரு தன்மை தான், அதுதான் சுயநலம். அவர்களிடம் இல்லாதது பொதுநலம். சுயநலமும் பொதுநலமும் நெருப்பும் தண்ணீரும் போன்றது. சுயநலவாதிகள் கேவலமான முடிவை சந்தித்தார்கள், பொதுநலவாதிகள் கௌரவமான முடிவை சந்தித்தார்கள். எப்பொழுதும் குறுகிய மனப்பான்மையில் எனக்கு என்னுடைய மாம்சரம் என்று சிந்திக்கின்ற அந்த தன்மை உள்ளவர்கள் அல்லாவின் பார்வையிலும் சபிக்கப்பட்டவர்கள், சபிக்கப்பட்டார்கள், சபிக்கப்பட்டவர்கள். பொதுநலமாக சிந்திக்கின்றவர்கள் எப்பொழுதுமே தூர நோக்கோடு தன்னை மாத்திரம், தன்னுடைய குடும்பத்தை மாத்திரம் இலக்காக கொள்ளாமல் முழு உலகத்தையும் இலக்காக கொண்ட சாராள மனம் படைத்தவர்கள் கண்ணியமடைந்தார்கள். கண்ணியமானவர்களே, என்னுடைய பிரசங்கத்தின் சாராம்சம் சுயநலவாதிகளும் பொதுநலவாதிகளும் இருவரும் எப்படி உலகத்தில் என்னென்ன விடயங்களை செய்தார்கள், முக்கியமான துறைகளிலே சுயநலவாதிகள் யார், பொதுநலவாதிகள் யார், அவர்களுடைய முடிவு என்ன, இவர்களுடைய முடிவு என்ன, இதுதான் என்னுடைய தலைப்பு. இதை ஒரு பட்டியலாக நாம் தயாரிக்கலாம். சுயநலவாதிகளின் பட்டியல், பொதுநலவாதிகளின் பட்டியல். இந்த பட்டியலிலே நம்மிலும் துறை சார்ந்தவர்கள் இருப்போம். நாம் அந்த தன்மையை இல்லாமலாக்கி நமது மனதை உள்ளத்தை விசாலப்படுத்தி தூர நோக்கோடு விசால மனப்பான்மையோடு நடக்கின்றவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த பிரசங்கத்துடைய எதிர்பார்ப்பு. கண்ணியமானவர்களே, சுயநலம் சகல துறைகளிலும் தலை விரித்தாடுகிறது. அது எந்த துறையையும் விட்டு வைக்கவில்லை. பட்டியலிலே முதலிடம் வகிக்கின்றவர் யார், சுயநல பட்டியலிலே முதலிடம் வகிக்கின்றவர் நம்முடைய உள்ளங்களிலே சுயநலத்தை உண்டு பண்ணுகின்ற அந்த நபர், நம்முடைய உள்ளத்திலே சுயநலத்தை விதைக்கின்ற நபர், நம்முடைய உள்ளத்திலிருந்து சுயநலத்தை, உள்ளத்திலிருந்து பொதுநலத்தை கலட்டுகின்ற நபர், எப்பொழுதுமே குறுகிய மனப்பான்மைகளை சிந்திக்க வைக்கின்ற நபர் அவர்தான் முதலிடம். யார், இபிலீஸ். இபிலீஸ் சுயநலவாதிகளின் தலைவர் என்றாலும் அது மிகையாகாது. அவரிடம் இருந்த துறை என்ன, அவர் என்ன துறையில் சுயநலவாதியாக இருந்தார், அது இன்று இருக்கிறது. ஒவ்வொரு துறையிலும் அந்த சுயநலம் இருக்கிறது. அது என்ன துறை, அவருடைய சுயநலம் ஸ்டேட்டஸ் செல்ஃபிஷ், சுய கௌரவத்தை காக்கின்ற சுய கௌரவ சுயநலம், மதிப்பு சுயநலம், பட்டம் சுயநலம், பட்டம் சம்பந்தப்பட்ட பதவி சார்ந்த சுயநலம், நான் யாருக்கும் பணிந்து போக மாட்டேன் என்ற அகங்காரம் மிக்க சுயநலம், என்னை விட யாரும் பெரியால் இல்லை என்கின்ற மமதை கலந்த சுயநலம், நான் பிஏ, நான் எம்ஏ, நான் கலாநிதி என்ற சுயநலம், என்னை விட யாரும் பெரிய அறிவாளி உருவாக முடியாது என்ற ஒரு பாணியிலே செயல்படுகின்ற சுயநலம். நெருப்பால் படைத்தான் அல்லாஹ்வனை, நெருப்பால் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மண்ணால் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிரம் சாய், தலை குளித்து கௌரவம் செய். இப்பொழுது சுயநலமாக சிந்திக்கிறான், நான் யார், நான் யார் என்ற அகங்கார வார்த்தையும் அகங்கார எண்ணமும் யாரிடம் இருக்குமோ அவர் இபிலீசுடைய குணம் உள்ளவர் என்பதில் எல்லளவு சந்தேகம் கிடையாது. எப்பொழுதும் தன்னை பெரிதாக நினைப்பது, நான் தான் பட்டதாரி, நான் தான் என்ன, எனக்குத்தான் இந்த ஊரில் கௌரவம், நான் தான் இந்த ஊரிலே மரியாதைக்குரியவர், என்னை விட ஒருவர் பட்டதாரியாகவோ அறிவாளியாகவோ மரியாதைக்குரியவராக உருவாக முடியாது, உருவாக எத்தனைத்தால் விடமாட்டேன், மட்டம் தட்டுவேன் என்ற சுயநலம் யாரிடம் இருக்குமோ இபிலீசுடைய பாணியில் வாழ்கிறார். மண்ணால் படைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சிரம் சாய்க்க சொன்னான், உஸ்ஜுது லி ஆதம், ஆதமுக்கு சிரம் சாயுங்கள், ஃபஸஜத அல்மலாயிக்கத்து குல்லுஹும், அலை ஃபஸஜது, பல்வேறுபட்ட ஆயத்துக்களை வருகின்றன, மலக்குமார்கள் சிரம் சாய்த்தார்கள், வானவர்கள் சிரம் சாய்த்தார்கள். ஆரம்பத்திலே மனித இனத்தை படைக்க போகின்ற பொழுது அச்சஜாலு பியா மயுப்தி பியா வயசுக்கு திமா, இரத்தத்தை ஓட்டி குழப்பம் செய்கின்ற மனித இனத்தை படைக்கப் போகிறாயா என்று அல்லாவிடம் கேட்ட, அல்லாவிடம் கருத்து தெரிவித்த மலக்குமார்கள் கூட தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்து, தன்னுடைய மரியாதையை விட்டு கொடுத்து, தன்னுடைய மதிப்பை விட்டு கொடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிரம் சாய்த்தார்கள். இந்த மதிப்பையும் மரியாதையையும் கௌரவத்தையும் தந்த அல்லாவுடைய கட்டளை, எனவே நாம் செய்கிறோம். இபிலீஸ் நான் யார் என்று சிந்தித்தான், என்னை விட்டால் ஆள் இல்லை என்று சிந்தித்தான். நான் தான் பெரியாள் என்ற மமதையில் சிந்தித்தான். அனஹைல், நான் சிறந்தவன், நான் குவாலிஃபைட், நான் உயர்ந்தவர், நான் தான் கௌரவமானவர். ஹலப்தனி மின்னார் வஹலப்தஹு மின் தீன். அல்லாஹ் படைத்த அல்லாஹ்வுக்கே ஆதாரம் காட்டி வாதிடுகிறான். படைத்த அல்லாவிடம் சொல்கிறான், என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய், அவனை களிமண்ணால் படைத்திருக்கிறாய். நெருப்பு எப்படி மண்ணுக்கு தாழ்ந்து போவது? நான் யாருக்கும் மரியாதை செய்ய மாட்டேன், எல்லோரும் என்னை மதிக்க வேண்டும் என்ற பாங்கு யாரிடம் இருக்குமோ அவர் இபிலீசுடைய குணத்தில் வாழ்கிறார். நான் யாரையும் மதிக்க மாட்டேன், என்னுடைய பார்வையில் எல்லோருமே துச்சம், நான் தான் பெரியாள், நான் யாருக்காகவும் சலாம் சொல்ல மாட்டேன், எனக்குத்தான் எல்லோரும் சலாம் சொல்ல வேண்டும் என்ற பாணியில் வாழ்கிறோமா? நம்மிடம் இபிலீசுடைய சுயநலம் இருக்கிறது, கௌரவ சுயநலம். என்ன நடந்தது? சுருக்கமாக தொட்டு காட்டி நான் செல்கிறேன். விரிவான தலைப்பு, கௌரவ சுயநலம், செல்ஃபிஷ், மரியாதை, பட்டம் சார்ந்த சுயநலம். இது என்ன நடந்தது? கண்ணியமானவர்களே, உக்ருஜ் மின்ஹா ஃபஇன்னக ரஜீம். யாரிடத்திலே பதவிக்குரிய நலம், பட்டக்குரிய நலம், கௌரவக்குரிய நலம், இப்படியான சீரணங்கள் இருக்குமோ அவர் திருந்தாவிட்டால் அவருக்கு ஊரில் இருக்கின்ற மதிப்பு இல்லாமலாகும், ஊரிலே தலை காட்ட முடியாமல் போகும், ஊரிலிருந்து தலைமறைவாக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும், ஏன் நாட்டிலிருந்தே தலைமறைவாக வேண்டிய ஒரு நிலைமையும் உண்டாகலாம் என்பதற்கு சிறந்த ஒரு சான்று. நீ வெளியே போ, மலக்குமாருடைய ஆசான். ஆசிரியருக்கு தலைக்கணம் பிடித்தது, மாணவர்கள் கட்டுப்பட்டார்கள். மாலிமுல் மலாயிகா, ஆசானுக்கு தலைக்கணம் கேவலம் அடைந்தார், மாணவர்களுக்கு பணிவு உயர்ந்தார்கள். கண்ணியமானவர்களே, சைன்னக்கரையில் சபிக்கப்பட்டவன் நீ போ என்று அல்லாஹ் அப்படி விரட்டி விட்டான். கௌரவமாக விரட்டவில்லை, கேவலப்படுத்தி அல்லாஹ் சபித்து விரட்டினான். இன்றே குர்ஆன் ஓத ஆரம்பித்தாலும் விரட்டப்படுகிறான், தொழுகையில் நின்றாலும் விரட்டப்படுகிறான், நல்ல சபைகளிலே விரட்டப்படுகிறான். ஏன் கேவலம்? மலசல கூடத்திலிருந்தும் விரட்டப்படுகிறான். சீனவாதிக்கு மலசல கூடத்திலும் இடம் கிடையாது. அல்லாஹ் மின்யாவது கெட்ட ஆண் பெண் ஜின்களுடைய அந்த கடிதிகளை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றால் என்ன? ஜின், அவனும் ஜின் இனத்தை சேர்ந்தவன். அவனுடைய இனத்துக்கு சுயநலவாத அந்த குழுவுக்கு பலசல கூடத்திலும் தங்கியிருக்க முடியாது. மலங்களுக்கு செல்கின்ற ஒரு முஸ்லிமும் அவர்களை விரட்டிவிட்டுத்தான் மலசலம் கழிக்கின்ற ஒரு நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். இது கௌரவ சுயநலம். பட்டியலில் பொதுநலத்தில் இடம் பிடிப்பவர் யார்? பொதுநல பட்டியலிலே கௌரவத்தியலத்திலே இடம் பிடிப்பவர் யார்? கண்ணியமானவர்களே, அவருடைய அந்தஸ்து உயர்ந்தது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களை மதித்தார்கள், மற்றவர்களை அவர்கள் உயர்த்தினார்கள். சொல்வார்கள், சிறந்த நபி அவர்கள், எந்த நபிமார்களும் அவர்களை விட சிறப்புற முடியாது. அப்படி இருந்தும் சொல்வார்கள், என்னை நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை விட பெரிதுபடுத்தி பேச வேண்டாம். இன்னொரு கருத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வர்ணித்தார்கள், தான் தான் சிறந்தவர், நபிமார்களில் உயர்ந்தவர், நபியை விட பெரிய உயர்ந்த ஒருவர் வர முடியாது என்றிருந்தாலும் அந்த துறையில் இருக்கின்ற தன்னை விட அந்தஸ்திலும் மதிப்பிலும் பட்டத்திலும் குறைந்தவர்களை உயர்த்தி பேசினார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நான்கு பரம்பரைகளை கௌரவித்து பேசினார்கள். யூசுப் கரீம், யூசுப் யார்? சங்கையானவர். இன்று நாம் அனக்கரீம், நான் சிறந்தவன், நான் சங்கையானவன், என்னுடைய குடும்ப கௌரவம் என்ன, நான் யார், நான் யாருடைய மகன், நான் வாங்கிய பட்டம் என்ன, நான் வகிக்கின்ற பதவி என்ன என்றெல்லாம் நாம் நம்மை பற்றி பேசுவோம். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யூசுப் கரீம், யூசுப் சங்கையானவர், இப்னு கரீம் சங்கையானவரின் மகன். இப்னு கரீம் அவருடைய தந்தை, யூசுஃபுடைய தந்தை யாக்கோபும் சங்கையானவர், யாக்கோபுடைய தந்தை இஸ்ஹாக்கும் சங்கையானவர். இஸ்ஹாக் யாருடைய மகன் தெரியுமா? இப்னு கலீல், அல்லாஹ்வுடைய இறை நேசர் இப்ராஹிமுடைய மகன் என்று கண்ணியமானவர்கள் பிறரை மதித்து பேசினார்கள். நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே பார்த்து என்ன சொல்லிவிட்டான்? உங்களை நாம் உயர்த்தி விட்டோம். பிறரை உயர்த்தி பேசுகின்றவர்களை அல்லாஹ் உயர்த்துவான், பிறரை தாழ்த்துகின்றவர்களை அதை விட அல்லாஹ் தாழ்த்துவான். எனவே இந்த துறையை நான் இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். இரண்டாவது என்ன துறை கண்ணியமானவர்களே? பொருளாதார சுயநலம், எக்கனாமிக்கல் செல்பிஷ். பொருளாதார சுயநலம் யாரிடம் இருக்குமோ, ஜகாத்து கடமையா ஜகாத்து கொடுக்க மாட்டார், சதக்கா கொடுக்க மாட்டார், ஹதியா கொடுக்க மாட்டார், பொது சொத்து பொது விடயங்களுக்கு செலவழிக்க மாட்டார், நோயாளிகளுக்கு விதவைகளுக்கு அனாதைகளுக்கு என்று செலவழிக்க மாட்டார், ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்க மாட்டார், மக்களுக்கு உதவ மாட்டார், எந்த நல்ல காரியத்துக்கும் அவரிடமிருந்து ஒரு சதத்தை கூட கலக்கி எடுப்பது என்பது கல்லிலே நாருரிப்பதற்கு சமமானது. பொருளாதார சுயநலம், என்னுடைய பணம் எனக்கு மாத்திரம், என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரம், நான் பரம்பரைக்கு சொத்து சேர்க்கிறேன் என்றெல்லாம், யார் அந்த வங்கியில் இத்தனை கோடி, இந்த வங்கியில் இத்தனை லட்சம், இந்த வங்கியில் இவ்வளவென்று பேங்க் பேலன்ஸ்களை எண்ணி எண்ணி யார் பெருமிதம் அடைந்து கொண்டு கஞ்சனாக வாழ்வாரோ, பொருளாதார சுயநலம் இருக்கிறவரிடம் அந்த பொருளாதாரத்தை அந்த சுயநலம் அளிக்கும். அது அளிக்கும், அளித்தது பெரிய ஒரு மல்டி மில்லியனருடைய பொருளாதாரத்தை. பொருளாதார சுயநலம் காரும் பெரிய செல்வந்தன், பணக்காரன், கோடீஸ்வரன், பன்மடங்கு சொத்துக்களுக்கு சொந்தக்காரன். கண்ணியமானவர்களே, அவனிடம் என்னுடைய பணம் எனக்கு மாத்திரம் என்ற ஒரு சுயநலம் இருந்தது. நான் ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டேன், நான் யாருக்கும் உதவ மாட்டேன், நான் எந்த உபகாரம் செய்ய மாட்டேன். நல்ல பக்கம் சொன்னார்கள், அஹ்சின் கமா அஹ்சன அல்லாஹு இலைக், وَبِتَّبِعْ مَا أَنزَلَ اللَّهُ دَارَ الْآخِرَةِ وَلَا تَنْسَ نَصِيبَكَ مِنَ الدُّنْيَا وَأَحْسِنْ كَمَا أَحْسَنَ اللَّهُ إِلَيْكَ. நீ உனக்கு தந்த அல்லாஹ் தந்த பாக்கியங்களிலே நீ மறுமையை நாடிக்கொள், மறுமையில் உனக்கு கிடைக்கின்ற லாபங்களை அடைய முயற்சி செய். அதே போன்று அல்லாஹ் உனக்கு தந்த அந்த விடயங்களை சொத்து செல்வங்களை மக்களுக்கு உபகாரமாக உதவியாக செய் என்று அவர்களுக்கு அவனுக்கு புத்திமை சொல்லப்பட்டது. கண்ணியமானவர்களே, அவன் சுயநலமாக சிந்தித்தான், என்னுடைய பணம் எனக்கு மாத்திரம், நான் ஜகாத்தும் கொடுக்க மாட்டேன், நான் எந்த செலவும் செலவழிக்க மாட்டேன், என்னுடைய குடும்பத்தை தான் முன்னேற்றுவேன், என்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் தான் என்று சிந்தித்தான். கண்ணியமானவர்களே, என்ன நடந்தது அந்த பொருளாதாரத்துக்கு? என்ன நடந்தது? அறம் அவனையும் அவனுடைய அந்த தர்பாரையும் அவனுடைய அந்த உலக வர்த்தக மையம் போன்று செயல்பட்டது. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், உலக வர்த்தக மையம், உலக மட்டத்தில் வியாபாரம் செய்தான், உலக பணக்காரன், உலக பணக்கார பட்டியலிலே முதலிடம் வகித்தவன். என்ன நடந்தது? அவனையும் அவனுடைய பணத்தையும் பொருளாதாரத்தையும் அவனுடைய அந்த வாடா மாளிகையையும் அவனுடைய களஞ்சியத்தையும் அவனுடைய வர்த்தக மையத்தையும் சரைமட்டம் ஆக்குவது போன்ற அல்ல பூமிக்குள்ளே சுழிவாங்கினோம். கனிமணவர்களே, இப்படி சொத்துக்களை சேர்த்து சேர்த்து செலவழிக்காமல் வைப்பவர்களுடைய சொத்து அழியும். அது திருடர்களால் அழியும், அல்லது வட்டி வங்கிகளிலே வட்டி எடுத்து கட்ட முடியாமல் பறிபோகும், அல்லது ஏதாவது அனர்த்தங்களினால் அழியும். எப்படி அழியத்தான் போகிறது? அந்த அழிவுக்கு முன்னால் பொதுநலமாக மாறி செலவழிக்கின்ற பண்பை உருவாக்கி கொண்டால் பாதுகாக்கப்படும், அதற்குரிய கூலி மறுமையில் கிடைக்கும். இது அவருடைய பொருளாதாரம் அணிவதற்கு காரணம் அவருடைய சுயநலம், பொருளாதாரத்திலே உள்ள சுயநலம். அதுக்கு மறுபெயர் கஞ்சத்தனம். கண்ணியமானவர்களே, இதே அழிவு சில காலங்களுக்கு முன்னால் ஒரு நாட்டில் ஏற்பட்டது. ஒரு நாட்டுடைய உலக வர்த்தக சர்வதேச வர்த்தக மையம் சரைமட்டமாக்கப்பட்டது, தாக்கப்பட்டது. அதை யார் தாக்கினார்கள், ஏன் தாக்கினார்கள், எவர் தாக்கினார் என்பது நமக்கு தேவையில்லை. உலகத்திலே எத்தனையோ இஸ்லாமிய நாடுகளிலே அநியாயம் செய்து அட்டூழியம் செய்து சிறுவர்களையும் சிறுமியர்களையும் பெண்களையும் ஆண்களையும் வயோதிபர்களையும் வாலிபர்களையும் கொலை செய்து அந்த நாட்டுடைய வளங்களை சுரண்டி சேமித்த அந்த காரோனுக்கொப்பான பொருளாதார மையம் தரைமட்டமாகியது. தாக்கியது யார் என்று நமக்கு தேவையில்லை, அல்லாஹ் அளித்தான் என்பதை நாம் தெளிவாக முன்வைக்கிறோம். அது யார் மூலம் அளிப்பான்? அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. வல்லரசு நாடு என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு உலகத்தை ஆட்டி படைத்து இஸ்லாமிய நாடுகளில் இருக்கின்ற வளங்களை சுரண்டி எண்ணெய் வளங்களை ஏனைய வளங்களை சுரண்டி சேகரித்த அந்த சொத்து வர்த்தக மையத்திலே சேகரித்த அந்த பொருளாதாரம் ஒரு சில நாடுகளிலே அழிந்தன. அந்த பொருளாதாரம் அப்படி அழிந்து நாசமாகியது. காரூனுக்கு ஒப்பான நிகழ்வு கனிமணர்களே, இப்படி மக்களுடைய சொத்துக்களை சம்பாதித்து மக்களுக்கு உதவி செய்யாமல் கஞ்சத்தனத்தோடு இருந்தவன், அதே போன்று மக்களுடைய சொத்துக்களை சுரண்டி இவர்கள் தன்னுடைய நாட்டை வளப்படுத்த நினைத்தது அல்லாஹ் அளித்தார். இதற்கு நேர் மாற்றம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான்கு கடைகளுக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். இன்னும் ஒரு கருத்தில் எட்டு கடைகள் இருந்தன. எட்டு கடைகள், ஒரு கடையாவது தன்னிடம் இல்லாத அளவுக்கு அல்லாவுக்கு விருப்பமான வழிகளில் செலவழித்தார்கள். அல்லாவுக்கு விருப்பமான வழிகளில் ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு, நோயாளிகளுக்கு, இஸ்லாத்துக்கு வந்து கஷ்டப்படுகின்ற அடிமை முஸ்லிம்களுக்கு, இவர்களுடைய செலவில் எடுக்கப்பட்டவர்கள் தான் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். பொருளாதாரத்தை நல்ல வழியில் செலவழித்தார்கள், பொதுப்பணிகளை செலவழித்தார்கள், மற்றதுக்கு செலவழித்தார்கள், அந்த காலத்திலே மார்க்க கல்விகளுக்கு செலவழித்தார்கள், அதே போன்று இஸ்லாமிய சமூகத்துடைய தேவைகளுக்கு செலவழித்தார்கள். எதை கேட்டாலும் எந்த நேரத்திலும் கொடுக்க தயாராக இருந்தார்கள். அந்த அபூபக்கரினுடைய முடிவு என்ன? உலகத்திலே அல்லாஹ்வுக்காக சொத்துக்களை இழந்தாலும் கனிமனுடைய கௌரவமான முடிவு. நபிமார்களுக்கு பின்னால் ஈமானிலே அந்தஸ்து கூடியவர், அவரை புகழ்ந்து வல்லைலி சூராவிலே அவருடைய தன்மைகளை புகழ்ந்து குர்ஆன் ஆயத் இறங்கி இருக்கிறது. அவருடைய தான தர்மத்தை புகழ்ந்து குர்ஆன் ஆயத் இருக்கிறது. இப்படியான அந்தஸ்தை அடைந்தார்கள். பொருளாதாரத்திலே பொதுநலமாக சிந்தித்தது, பொதுநலமாக மக்களுக்கெல்லாம் பொதுநலன் என்னுடைய சொத்திலிருந்து ஏற்பட வேண்டும் என்று சிந்தித்ததுதான் இந்த கௌரவத்துக்கு காரணம். அதே போன்று கண்ணியமானவர்களே, பொருளாதார சீரத்திலே உலக மட்டத்தில் ஒருவரை முன்வைத்தேன், பொதுநலத்திலே ஒருவரை முன்வைத்தேன். ஒரு குடும்ப சீரத்தினால் ஏற்பட்ட விபரீதத்தையும் சூரத்துல் கலமிலே அல்லாஹ் சொல்கிறான். ஒரு குடும்பத்தில் சுயநலம் ஏற்பட்டது. யமனிலே ஒரு குடும்பம் இருந்தார்கள், சன்ஆவிலே ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துடைய தந்தை பெரிய பணக்காரர், செல்வந்தர், விவசாய பூமிகளுக்கு சொந்தக்காரர், அறுவடை செய்வார். அறுவடை செய்தவுடன் அறுவடையை மூன்றாக பிரிப்பார், மூன்றாக பிரிப்பார். ஒரு பங்கை தன்னுடைய குடும்பத்துக்கு எடுப்பார், இன்னும் ஒரு பங்கை மறுமுறை விவசாயம் செய்வதற்காக வைப்பார், இன்னும் ஒரு பங்கை பொதுவாக எடுத்து ஊரில் இருக்கின்ற ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு, தேவையுடையவர்களுக்கு, சிரமப்படுபவர்களுக்கு என்று இப்படியான ஒரு பழக்கத்தை அவர் கொண்டிருந்தார். அவருடைய பொருளாதாரம் பரக்கத்தாக இருந்தது. சதக்கா ஜகாத் கொடுக்கப்படுகின்ற பொழுது விவசாயத்தில் பரக்கத் ஏற்படும், நிலம் காணி பூமியிலே பரக்கத் ஏற்படும். அவர் மௌத்தாகிறார். அவர் வஃபாத்தாகிய பின்பு அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த சொத்து வருகிறது. பிள்ளைகள் சிந்திக்கிறார்கள், தந்தை போன்று மடத்தனமாக நடக்கக்கூடாது, தந்தை அள்ளி அள்ளி கொடுத்தால் நாம் கொடுக்க கூடாது, நமது சொத்து நமக்கு மாத்திரம், தந்தை செய்த உதவிகள் எல்லாம் அவருடைய மௌத்தோடு நின்று விடட்டும், இது நாம் பிரித்தெடுப்போம் என்று பிள்ளைகள் மாத்திரம் பிரித்தெடுத்தார்கள். தந்தை இருக்கின்ற பொழுது ஒரு பங்கு பொதுவாக பிரியும். இவர்களுக்கு இவருடைய கையில் பொருளாதாரம் வந்த பிறகு இவர்கள் சுயநலமாக சிந்திக்கிறார்கள். தந்தை பொதுநலமாக சிந்தித்திருந்தார். எல்லோருக்கும் தேவை, என்னுடைய பொருள், என்னுடைய என்ன அறுவடை எல்லோரையும் சென்றடைய வேண்டும் என்று அவர் சிந்தித்தார். அவர் இருக்கும் வரைக்கும் கண்ணியமாக இருந்த குடும்பம் பிள்ளைகளுடைய கைக்கு வந்தது. பிள்ளைகள் பார்த்தார்கள், யாருக்கும் கொடுக்க கூடாது, வலிமையான நேரத்தில் அறுவடை செய்தால் எல்லோரும் வந்து பங்கை கேட்டு வருவார்கள், அணிவகுத்து நிற்பார்கள். எனவே நாம் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அதிகாலையில் சென்று அறுவடை செய்து விடுவோம், யாரும் வரமாட்டார்கள், முழு அறுவடையையும் நமக்கு எடுத்துக் கொள்ளலாம். அறுவடையினால் வந்ததும் வலிமையாக சூரிய ஒளி வந்த பின்னர், வெளிச்சம் வந்த பின்னர், மக்களுக்கு முன்னால் தான் அறுவடை நடக்கும் தந்தையுடைய காலத்தில் இவர்கள் அதிகாலையில் செல்கிறார்கள். அவர்கள் மெதுமெதுவாக போகின்ற வழியில் பேசுகின்ற ஓசையை கூட ரகசியம் போன்று பேசிக் கொண்டு செல்கிறார்கள். என் சத்தம் கேட்டு மக்கள் முழித்து விடுவார்கள், விழித்த மக்கள் வயலுக்கு வந்து விடுவார்கள், வந்த மக்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். சுயநலம், போகிறார்கள், போய் வயலை அடைகிறார்கள், காணி அடைகிறார்கள், பூமியை அடைகிறார்கள். அறுவடை செய்துவிட்டு கழிவுகளை எஞ்சி இருக்கின்ற அந்த புற்களை, அந்த கழிவுடைய என்ன தண்டுகளை அப்படியே நெருப்பால் எரிப்போம் மீண்டும் ஒரு முறை செய்வதற்கு. அப்படி அவர்களுடைய வயல் நெருப்பால் எரிக்கப்பட்டு கருகி இருக்கிறது, கருகி போயிருக்கிறது, தடுமாறினார்கள். என்ன இது, இன்றுதான் அறுவடையினால், இன்று நெருப்பு கேறிந்திருக்கிறது நம்முடைய இந்த வயல், என்ன நடந்தது? அப்பொழுது அவர்கள் உள்ள ஒருவர் சொன்னார், நாம் நமக்கே அநியாயம் செய்து கொண்டோம். ஒரு விடயம் விளங்கியவர் சொன்னார், தந்தையுடைய பாணியில் நாமும் கொடையாளிகளாக மக்களுக்கு உதவி செய்பவர்களாக இல்லாமல் குறுகிய மனப்பான்மையோடு வந்தது நம்முடைய பொருளாதாரத்தை, விவசாயத்தை, ஒரு நெல் கூட அல்லது ஒரு மணி கூட அது கோதுமையாக இருந்தால், ஒரு கோதுமை விட்டு கூட அது பழத்தோப்பா இருந்தால், ஒரு கனி கூட கிடைக்காமல் அல்லாஹ் அழித்து விட்டான் என்று புத்திமதி சொன்னார். அந்த சபையில் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் அப்படியே வெறுங்கையோடு திரும்புகிறார்கள். அப்படியே பொருளாதாரத்தை அழிக்கும், அவன் நம்மை நஷ்டமாக்கும், நம்மை பிச்சை கேட்க வைக்கும் என்பதற்கு சிறந்த உதாரணம். கண்ணியமானவர்களே, அடுத்த துறை என்ன? மிகவும் சுயநலம் தலைவிரித்தாடுகின்ற துறை இதுதான். இன்று உலகத்தை ஆட்சி படைக்கின்ற துறை. இதை நான் பேச முன்னர் சொல்லிக் கொள்கிறேன், இதை பேசுகின்ற பொழுது இதை நீங்கள் நிதானமாக விளங்க வேண்டும். குறுக்கு புத்தியோடு விளங்கக்கூடாது, அரைகுறையாக விளங்கக்கூடாது. மிக முக்கியமான துறை, யாரையும் சுட்டி காட்டாமல் பொதுவாக முன்வைக்கப் போகிறேன். அதுதான் பொலிட்டிக்கல் செல்ஃபிஷ், அரசியல் சுயநலம். அரசியல் சுயநலம், அரசியல் பேசவில்லை, இஸ்லாம் அரசியலை எப்படி செய்ய சொல்கிறது என்பதை சொல்ல வருகிறேன். எவருக்கும் வக்காலத்து வாங்குகின்ற பேச்சு அல்ல இது, நடுநிலைமையான இஸ்லாமிய கண்ணோட்டத்துடைய பேச்சு. அரசியல் சுயநலம் தான் இன்று உலகத்தை ஆட்டி படைக்கின்ற சுயநலம். வல்லரசு ஏனைய நாடுகளை ஆட்டி படைப்பதற்கும், அதே போன்று ஒவ்வொரு நாட்டில் இருக்கின்றவர்களும் அந்த நாட்டில் இருக்கின்ற சிறுபான்மையினர்களை அடக்கி ஒடுக்குவதற்கும் இந்த அரசியல் சுயநலம் பிரதானமான ஒரு காரணமாக இருக்கிறது. இதை மூன்றாக பிரிக்கலாம். வல்லரசு உலக மட்டத்திலே, சர்வதேச மட்டத்திலே. இரண்டாவது ஒரு நாடு. மூன்றாவது ஒரு நாட்டுக்குள் இருக்கின்ற ஒரு மாகாணம், ஒரு பிரதேசம். தெளிவாக சொல்வோம், ஒரு மாகாண சபை, ஒரு பிரதேச சபை. கண்ணியமானவர்களே, உலக மட்டத்திலே வல்லரசு, இதிலே நமது காலத்தில் இருக்கிறார்கள் முன்னோர்களிலும் இருந்தார்கள், ஜூனியர் சீனியர் என்பார்கள், முன்னோர்கள் பின்னோர்கள். இவர்கள் முன்னோர்களிலே அரசியல் சுயநலவாதிகளுக்கு, வல்லரசு சுயநலவாதிகளுக்கு மிக முன்னுதாரணமான சுயநலத்திலே தலைவிரித்தாடிய ஒருவன் தான் நும்ரு. இவன் உலக ஆண்டவன், மறுமுனை முக்தனசர். பொதுநலவாதிகளிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம், உலகத்தை ஆண்ட அரசர்கள். நும்ரு சுயநலமான ஆட்சி, அந்நியாயத்துக்குரிய ஆட்சி, மக்களுடைய உரிமைகளை பறித்த ஆட்சி, மக்களுடைய உரிமைகளிலே கை வைத்த ஆட்சி. எந்த அளவுக்கு வைப்பான்? ஒருவர் தன்னுடைய மனைவி சகிதம் சென்றாலும் கணவனிடம் மனைவியை அவர் தனிமைக்கு கேட்டால், தனிமையில் அழைத்தால் கணவன் மனைவியை தனிமைக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுது அந்த அளவு அவர் மனித உரிமை மீறல். இன்று வல்லரசு செய்கிறது பலஸ்தீனிலே, ஈராக்கிலே, ஆப்கானிஸ்தானிலே, சிரியாவிலே, லெபனானிலே, லிபியாவிலே, யமனிலே, பாகிஸ்தானிலே, கனிமானவர்களே, செச்சினியாவிலே, சூடானிலே, சோமாலியாவிலே நடக்கிறது. என்ன நடக்கிறது? சிறுபான்மையினருக்கு அநியாயம் நமது நாட்டிலும் இல்லாமல் இல்லை. நமது நாட்டிலும் இந்த சுயநலம் இல்லை என்பதற்கு எந்த சான்றும் கிடையாது, இருக்கிறது. அதை நான் நாடு என்ற தலைப்பில் முன்வைப்பேன். உலக மட்டத்திலே வல்லரசு என்ற பாணியில் ஆடிய வந்த ஒருவருடைய மனைவியில் கை வைத்தவன் எப்படி திருமணம் முடிக்காத பெண்களை விட்டு வைப்பான்? இன்று கற்பழிப்பு நடக்கிறதா? அது வல்லரசின் மூலம் நடக்கிறதா? அது யூதர்கள் மூலம் நடக்கிறதா? அது என்ன சியோனிசவாதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த யூதர்கள் மூலம் நடக்கிறதா? அல்லது சிலுவை வீரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நசாராக்கள் மூலம் நடக்கிறதா? கண்ணியமானவர்களே, நும்ருதுடைய சகாக்கள் இவர்கள். நும்ருதுடைய பாணியில் ஆட்சி செய்கிறார்கள். நும்ருதுக்கு என்ன முடிவு வந்தது? கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் வாழ்ந்தவன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து பல விவாதங்களிலே பங்கெடுத்தவன், பல முறை அல்லாவை பற்றி விவாதம் புரிந்தவன், தன்னை இறைவன் என்று தெய்வீக வாதாட்டத்துடைய அளவுக்கு சென்றவன், நானும் உயிர்ப்பிப்பேன் நானும் மௌத்தாக்குவேன் என்றெல்லாம் வாதிட்டவன், பணத்து மீறால், அந்த ஆட்சி திமிரால், அதிகாரத்து மீறால் ஆட்சி படைத்தான். இன்று முஸ்லிம் நாடுகளை ஆட்சி படைப்பது போன்று ஆடினார். என்ன நடந்தது? அல்லாஹ் ஒரு தண்டனையை கொடுக்க நாடினான். கனிமன் இவர்களை அழிப்பதற்கு அல்லாவுக்கு அட்டம்பம் தேவையில்லை, இவர்களுக்கு என்ன குண்டுகள் தேவையில்லை, இவர்களுக்கு அழிப்பதற்கு தோட்டாக்கள் தேவையில்லை, இவர்களை அழிப்பதற்கு ஆயுதங்கள் தேவையில்லை, அல்லாவுடைய அற்பமான ஒரு படைப்பு போதும் இவர்களை அழிப்பதற்கு என்பதற்கு தான் ஒரு கருத்தில் அவருடைய மூக்கு துவாரத்தால் ஒரு நொண்டி கொசு அல்லாஹ் அனுப்பினான். மூணடி கங்கால் பறந்தால் கண்ணுக்கு விளங்காத கொசு, மூக்கால் சென்று மூளை அரிக்கிறது. மூளை அரைக்கின்ற பொழுது அவனுக்கு வருத்தம் தாங்க முடியவில்லை. வல்லரசை ஆட்சி செய்கின்ற ஜனாதிபதி வல்லரசென்று ஆதிக்கத்தை செலுத்துகின்றவன் உலகத்தில் இருக்கின்ற வைத்தியர்களை மறைத்து சிகிச்சை செய்து பார்த்தால் சக்சஸ் கிடையாது. நோயை கொடுப்பவனும் அல்லாஹ், சுகத்தை கொடுப்பவனும் அல்லாஹ் என்பதற்கு சிறந்த பாடம். மருந்துக்கு சுயமாக சுகத்தை கொடுக்க முடியாது என்ற ஈமானிய பாடம். மருந்துக்கு சுகம் என்றால் உலகத்திலே தலைத்திருந்த வைத்தியர்கள் கொடுத்த மருந்தில் அவனுக்கு சுகம் ஏற்பட்டிருக்க வேண்டும். மருந்துக்கு சுகத்தின் தன்மையை கொடுப்பவன் அல்லாஹ் என்பதற்கு எல்லோருடைய மனதிலும் கசப்பாக இருந்தாலும் பதிய வேண்டிய பாடம். நடந்தது விடயம், மூக்கு மூளை அரிக்கிறது, தடுமாறுகிறான், கத்துகிறான், வருத்தம் தாங்க முடியவில்லை. எந்த மூளையை பயன்படுத்தி மக்களுக்கு அநியாயம் செய்தானோ அந்த மூளைக்கே அல்லாஹ் தாக்கினான் தாக்குதலை. என்ன ஆயுதம்? வைரஸ் என்று சொல்கிறோம், சிறிய கொசு ஈ. எனவே இன்றும் கூட உலகத்தை ஆட்சி படைத்த ஒரு யூத நாட்டிலே ஒருவன் மூளை கோமாவில் இருக்கிறான், உடம்பு சிலை போன்றிருக்கிறான், அவனுக்கு அசைவு கிடையாது. அவன் செத்து விட்டான் இல்லையான் எனக்கு தெரியாது, செத்ததாக தகவல் இல்லை. முழு முஸ்லிம் நாடுகளையும் ஆட்டி படைத்தவன், தன்னுடைய மூளையை பயன்படுத்திய ஒரு குட்டினும் இன்று மூளை தாக்கப்பட்டிருக்கிறான். நீங்கள் தேடி பாருங்கள் யார் என்று. அவனுடைய பெயரை இங்கு சொல்வது பொருத்தமில்லை, சுத்தமான இடத்தில் அசுத்தமானவனுடைய பெயரை சொல்ல முடியாது என்பதால் விடுகிறேன். நும்ருதுக்கு ஏற்பட்ட மூளை வருத்தம் இந்த காலத்தில் குட்டினும் ஜூனியருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. செய்து பார்த்தால் சிகிச்சை பயனளிக்கவில்லை. இறுதி ஒரு வைத்தியருடைய ஆலோசனை, இவருக்கு மருந்து பலிக்காது, இவருடைய வருத்தத்தை குறைக்க வேண்டும் என்றால் தலையிலே செருப்பால் அடிக்க வேண்டும். உலகத்தை ஆட்டி படைத்தவனுக்கு செருப்படி கொடுக்க தொடங்குகிறான் அல்லாஹ். கனிமானவர்களே, எல்லோரும் தீவுனிக்கிறார்கள். யாருக்கு? அவருடைய செருப்பை தூக்க நின்றவர்கள் எல்லாம் இன்று தனது செருப்பை தூக்கி கொண்டு நிற்கிறார்கள். அணிவகுத்தர் என்று ஏன் நிற்கிறீர்கள்? இல்ல, அரசருக்கு தலையிலே அடித்து அவருக்கு சுகம் கொடுப்பதற்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். என்ன அந்த வருத்தத்தை கொஞ்சம் குறைக்கும் என்ற பாணியிலே செருப்படி கொடுத்துத்தான் அல்லாஹ் உலகத்திலிருந்து அவனை எடுத்தான் என்றால், ஆட்சியை வைத்து அதிகாரத்தை வைத்து யாரெல்லாம் உலகத்தை ஆட்சி படைப்பார்களோ இந்த நம்பருடைய முடிவு வரும் என்பதற்கு நவீன நிகழ்வு இணைக்கிறேன். தற்கால சில வருடங்களுக்கு முன்னர் நடந்த நிகழ்வு தான், நீங்கள் பார்த்திருப்பீர்கள் காட்சிகளை. இந்த வல்லரசு நாட்டை ஆண்ட ஒருவன், வல்லரசு நாட்டை ஆண்ட ஒருவன் இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்றவனுக்கு முன்னால் இருந்தவனுக்கு முன்னால் இருந்தவன், கீழிருந்து மூணாம் இலக்கத்தில் இருந்தவன், கண்ணியமான கடைசியாக வல்லரசு நாட்டின் ஆட்சியை முடித்துவிட்டு போனானே ஒருவன், அவனுக்கு முன்னால் ஆட்சி செய்தவன் முஸ்லிம் நாட்டிலே ஒரு பிரஸ் மீட்டிங்கிலே ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டிலே பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது நமது முஸ்லிம் சகோதரர் ஒருவர் தன்னுடைய ஷூவை கலட்டி அடித்த ஒரு நிகழ்வை நாம் பார்த்தோம். ஒரே வினாடியிலே முழு உலகத்திலும் வைரலாக பரவிய ஒரு வீடியோ காட்சியை நாம் பார்த்திருப்போம். கண்ணியமானவர்களே, நான் சொல்ல வருவது என்ன தெரியுமா? அந்த காலத்திலும் வல்லரசுக்கு செருப்படி, நவீன காலத்திலும் வல்லரசை வைத்து உலக முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்தவனுக்கு செருப்படி. அவருடைய செருப்படி வீடியோ இன்றும் பார்க்கலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, நும்ரூ பட்டான் செருப்படி, குட்டி நும்ரூதும் பட்டான் செருப்படி. இது ஒரு நாடு. இதை முடித்துக் கொள்கிறேன். உலக மட்டம், இப்பொழுது ஒரு நாடு, இதற்கு யார் சீனியர், இதற்கு யார் சீனியர், ஈஜிப்த், எகிப்த், மிஸ்ர், மூன்று மொழி நாடு, தமிழிலும் ஆங்கிலத்திலும் அரபியிலும் கண்ணியமானவர்கள் ஆட்சி படைத்தான். என்னுடைய நாடு என்னுடைய எனக்கு மாத்திரம், என்னுடைய நாட்டில் கிபித்திகள் பெரும்பான்மை, என்னுடைய நாட்டில் பனு இஸ்ராயேல் பெரும்பான்மை, மூசா இஸ்ராயேல் அந்த கூட்டம் பெரும்பான்மைக்குத்தான் நாடு சொந்தம், பெரும்பான்மைக்குத்தான் சுதந்திரம், பெரும்பான்மைக்குத்தான் வியாபாரம் செய்ய முடியும், பெரும்பான்மையினருக்குத்தான் என்ன தன்னுடைய சலுகைகளை பெற முடியும், பெரும்பான்மையினருக்குத்தான் தொழில் கொடுப்போம், பெரும்பான்மையினர்களுக்குத்தான் சேவை, பெரும்பான்மையினருக்குத்தான் தேவாலயங்களை கட்டலாம், பெரும்பான்மையினர்களுக்கு மாத்திரம்தான் எங்கும் செல்லலாம், எதுவும் செய்யலாம், யாரையும் தாக்கலாம், எதையும் உடைக்கலாம், மத்தியையும் உடைக்கலாம், ஆடையும் கலட்டலாம் என்ற பாணியில் ஆடினான். சிபுத்திகள் பெரும்பான்மை, பனு இஸ்ராயேல் சிறுபான்மை என்ற அமைப்பில் அநியாயம் செய்தான். தொழிலாளிகளுக்கு சம்பளம் இல்லை, பட்டதாரிகளுக்கு பதவி இல்லை, அறிவாளிகளுக்கு முன்னுரிமை இல்லை, துறை சார்ந்தவர்களுக்கு மரியாதை இல்லை, எல்லாம் என்னுடைய இடத்துக்கு மாத்திரம் தான். முதலாளிகளும் நாம் தான், பட்டதாரிகளும் நாம் தான், அரசியல்வாதிகளும் நாம் தான், அமைச்சர்களும் நாம் தான், எந்த துறையிலும் நாம் தான், நாம் நாம் என்ற இனவெறியில் ஆடிய ஒருவன் தான் சிராவம். இவன் சீனியர், என்ன அநியாயம் செய்தான், சிறு குழந்தைகளை கொன்று குவித்தான், பெண்களை ஒன்று ஒரு கருத்துப்படி ஆண்களை கொன்று பெண்களை விதவையாக்கினான், பெண்களை மானபங்கப்படுத்தினான், ஆண்களை கொன்று பெண்களை உயிரோடு விட்டான், அல்லது ஆண்களை கொன்று விட்டு பெண்களை மானபங்கப்படுத்தினான். இஸ்தாயா என்ற அந்த வார்த்தையிலே இரண்டு கருத்துக்களும் உள்ளடக்கி இருக்கின்றன. கண்ணியமானவர்களே, ஆட்சி படைத்தான் என்னுடைய இனம், என்னுடைய நாடு, என்னுடைய நாடு, என்னுடைய நாடு என்று ஆட்சி படைத்து கடைசியில் என்ன நடந்தது, பனு இஸ்ராயேலுக்கு அடித்தான், தண்டனை கொடுத்தான். விவசாயிகள் அவர்கள் கூலி கிடையாது, தொழிலாளிகள் அவர்கள் சம்பளம் கிடையாது, சம்பளம் கேட்டு கருத்து தெரிவித்தால் யாராவது பேசினால் அவர் கொல்லப்படுவார், அவர் கழுத்தப்படுவார், அது எந்த நிற வேணும் கடத்தப்பட்டாலும் கழுத்தப்படுவார், யாராவது சுதந்திரமாக கருத்து தெரிவித்தால் அவர் கழுத்தப்படுவார். மீடியாக்கள் சுதந்திரம் கிடையாது, இன்று மீடியா நவீன மீடியா, அன்று சந்தி பொந்துகள் தான் மீடியா, யாராவது பாருங்கள் சிரமம் செய்கின்ற அநியாயத்தை இவனுடைய அணியா ஆட்சி அழிய வேண்டும் என்று பேசினால் பேசியவர் இனந்தறியாதோரால் கடத்தப்பட்டார், இனந்தறியாதோரால் கொல்லப்பட்டார், இனந்தறியாத நபர்களால் அவர் தாக்கப்பட்டார். ஜிங்களும் பிசாசிகளும் அல்ல தாக்கியது, உன்னுடைய சகாக்கள் தான் தாக்கினார்கள் என்று அவனுக்கு தெரியும். கண்ணியமானவர்களே, என்ன நடந்தது சொன்னா, அலைக்கலி முழுக்கு மிஸ்ர், மிஸ்ருடைய ஆட்சி என்னுடைய இறுதி பதவியில் தான், மிஸ்ருடைய ஆட்சி எனக்கு இல்லையா சொல்லலாம், இலங்கை என்னுடைய கையில், ஸ்ரீலங்கா என்னுடைய கையில் என்று மமதை அடிக்கிறீர்களா, செராவன் போன்று அடிக்கிறீர்கள் மமதை. அடித்தவர்கள் அழிந்த வரலாறு நமது நாட்டில் இருக்கிறது, மண் கவுகின்ற வரலாறு நமது நாட்டில் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அப்படியான ஆட்சி படைத்தான். தஸ்தி, இந்த ஆறுகள், நதிகள், குளங்கள், சமுத்திரங்கள் பை கண்ட்ரோல், குறிப்பாக நீல் நதி, நைல் நதி என்று பாவிப்போம், நீல் நதி மிஸ்ருடைய வளம், பொருளாதாரத்துக்கு விவசாயத்துக்கு பிரதான வளம், நீர் வளம், அது என்னுடைய கையில், என்னுடைய இனத்துக்கு மாத்திரம்தான் நீர், என்னுடைய இனத்தைச் சேர்ந்த அந்த விவசாயிகளுக்கு மாத்திரம்தான் நீர் பாய்ச்சுவேன், என்னுடைய எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மாத்திரம்தான் தேவை, என்னுடைய கட்சிக்காரருக்கு மாத்திரம்தான் தேவை, என்னுடைய கட்சிக்காரர்கள் வசிக்கின்ற அந்த கிராமத்துக்கு தான் மின்சாரம், என்னுடைய கட்சிக்காரர்கள் வசிக்கின்ற இடத்துக்கு தான் பானை போட்டுக் கொடுப்பேன், என்னுடைய கட்சிக்காரருடைய மையத்துக்கு தான் போவேன், என்னுடைய கட்சிக்காரருடைய சுகத்தை தான் விசாரிப்பேன், என்னுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் எந்த நிர்வாகத்தில் இருக்கிறார்களோ அந்த மக்களை தான் முன்னேற்றுவேன் என்ற பாணியில் நாம் செல்வோம் என்றிருந்தால் நம்மிடமும் அரசியல் சீரழந்திருக்கிறது. இதை நான் சுதந்திரமாக பேசுகிறேன், நாம் யாருக்கும் பயந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. கருத்தில் மார்க்கத்துக்கு வெளியில் பேசப்பட்ட சுட்டிக்காட்டுங்கள் சொல்ல வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். உலகத்தை பற்றி பேசி அழைக்கிறோம், உலக முஸ்லீம்களை பற்றி எழுதுகிறோம், உலக முஸ்லீம்களை பற்றி எழுதி கண்ணீர் வடிக்கிறோம். நமது ஊருடைய நிலைமை, நமது நாட்டுடைய நிலைமை, நமது கிராமத்துடைய நிலைமை, நமது அக்கம் பக்கத்து நிலைமைகள் மிக மோசமாக இருக்கின்றன. எனவே நான் சொல்கிறேன், அரசியல் கேரளம் களையப்பட வேண்டும். என்ன நடந்தது, எந்த நதியை, எந்த கடலை எந்த சமுத்திரத்தை என்னுடைய கட்டுப்பாடு என்று சொன்னானோ அந்த கடலிலே அல்லாஹ் அளித்தான், அல்லாஹ் அளித்தான். ஆட்சியும் போனது, அதிகாரமும் போனது, சுகண்டியும் போனது, மாட மாளிகையும் போனது, சொந்த விமானமும் போனது, வாங்கிய காணிபூமிகளும் போனன, இன்னும் எத்தனையோ சொத்துக்கள் போக இருக்கின்றன, நடத்திய கம்பெனி போனது, நடத்திய என்ன கூட்டுத்தாபனம் கை போய்விட்டது. நான் பேசுகின்றது எல்லோருக்கும் படும் என்று நினைக்கிறேன், தெளிவாக பேச தேவையில்லை. இந்த காலத்து திருவண்ணாமலை நடக்கின்ற நிகழ்வை பெயர் சொல்லாமல் சொல்லி காட்டுகிறேன், கண்ணியமானவர்களே. எனவே ஆட்சி அழிந்தது, இதை நான் இத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். சிறுபான்மையினருக்கு எங்கு அநியாயம் நடக்குமோ அழிவான், அழிந்து போவான், ஆட்சி பறிபோகும், பிச்சைக்காரன் கூட அழைய வைப்பான். ஏற்கனவே பாதையில செல்கின்ற பொழுது முன்னால் 10 வாகனம், பின்னால் 10 வாகனம், பக்கத்தில் 2-2 வாகனங்கள் சென்றவர் இன்று நெரிசலுக்குள் அங்கும் இங்கும் அடிபடுகின்ற நிலைமை உண்டு பண்ணி இருக்கிறான். அல்லாஹ் ஃபிரௌன் போன்ற ஆட்சி செய்தவருடைய முடிவு, எவனுக்கும் பயப்படாமல் அவனுக்கும் பயப்படாமல் நான் இங்கு பேசுகிறேன். கண்ணியமானவர்களே, இந்த ஆட்சி தான் இன்று நமது நாட்டை மாற்றி படைக்கிறது. எமக்கு மாத்திரம் தான் சுதந்திரம், எமக்கு மாத்திரம் தான் தேவாலயம், எமக்கு மாத்திரம் தான் தொழில், எமக்கு மாத்திரம் தான் சேவைகள், எமக்கு மாத்திரம் தான் உரிமைகள். சிறுபான்மையினர்கள் கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும், சிறுபான்மையினர்கள் ஒடுக்கப்பட வேண்டும், சிறுபான்மையினர்கள் அப்படி உரிமைகள் பறிக்கப்பட வேண்டும் என்று யார் யாரெல்லாம் பாடுபடுவார்களோ, யார் யாரெல்லாம் அதுக்கு உடந்தையாக இருப்பார்களோ, அது நமது இனத்தைச் சேர்ந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அழிவார்கள், ஆட்சி பறிபோகம் கேவலம் ஏற்படும். இதை இத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். இதற்கு சிறந்த உதாரணம் தான் கண்ணியமானவர்களே, உலகத்தில் 2/3 ஆட்சி செய்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் சிறந்த முன்மாதிரி. உலகத்தில் பல அந்த 2 வருடங்கள் ஆட்சி செய்த 5வது கலீஃபா என்று சொல்லக்கூடிய உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி சிறந்த உதாரணம். எனவே எந்த துறையிலே இந்த சுயநலம் இருக்குமோ அந்த துறையில் கேவலமும் அழிவும் வரும் என்பதற்கு சிறந்த உதாரணங்களை நான் முன்வைத்தேன். அழிவு நாட்டம் ஏற்படும் என்பதற்கு சிறந்த உதாரணங்களை முன்வைத்தேன். பிரதானமான துறைகளை முன்வைத்தேன். பட்டம் பதவி சம்பந்தப்பட்ட சுயநலத்தை முதலில் முன்வைத்தேன். 2வதாக பொருளாதார சுயநலத்தை முன்வைத்தேன். 3வதாக ஆட்சி அதிகாரம் அரசியல் சுயநலத்தை முன்வைத்தேன். எனவே கண்ணியமானவர்களே, எந்த துறையில் யாரிடம் சுயநலம் இருக்கிறதோ பரிபோகும் கேவலம் ஏற்படும். நமது நாட்டில் ஊரில் தலை காட்ட முடியாத நிலம் ஏற்படும் என்ற பாடத்தை படிப்போம். எனவே எப்பொழுதும் சுயநலமாக சிந்திக்காமல் பொதுநலமாக தாராளத்தன்மையோடு விசால மனப்பான்மையோடு சிந்திக்கின்ற பாக்கியத்தை பக்குவத்தையும் நம் அனைவர்களும் அல்லாஹ் தந்தருவானாக. யார் எங்களுடைய பாவங்களை மனிதருவாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மனிதருவாயாக, உற்றார் உயிருடைய பாவங்களை மனிதருவாயாக, புற முஸ்லீம்கள் மூமிகள் அனைவருடைய பாவங்களை மனிதருவாயாக, யார் உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அஹ்லாக்கை தருவாயாக, தாராள மனசை தருவாயாக, பொதுநலமாக சிந்திக்கின்ற நல்ல மனதை தருவாயாக, சுயநலத்தை விட்டு களைவாயாக, இன வெறிகளை களைவாயாக, கட்சியுடைய வெறிகளை களைவாயாக, இஸ்லாமிய சமூகம் என்ற அமைப்பில் நம்மை ஒற்றுமைப்படுத்துவாயாக, நிறத்தை வைத்து நம்மை பிரித்து விடாதையா அல்லாஹ், கட்சியை விடுத்து பிரித்து விடாதையா அல்லாஹ், சின்னத்தை வைத்து பிரித்து விடாதையா அல்லாஹ், முஸ்லிம் என்ற பெயரில் ஒன்று சேர்ப்பாயாக, இயக்கங்களை வைத்து பிரித்து விடாதையா அல்லாஹ், எல்லா விதமான சுயநலங்களையும் விடுத்து பொதுநலமாக சிந்தித்து ஈமானன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. உலக முஸ்லிம்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக, முஸ்லிம்களுடைய சிரமங்களை அகற்றி வைப்பாயாக, முஸ்லிம்களுடைய கஷ்டங்களை போக்கி வைப்பாயாக. யார் யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக சதித்திட்டங்களை தீட்டுகிறார்களோ, யார் யாரெல்லாம் ஆயுதம் ஏந்துகிறார்களோ, அவர்களுடைய சதிகளை முறியடிப்பாயாக, அவருடைய ஆயுதங்களை அவர்களுக்கு எதிராக மாற்றுவாயாக, அவருடைய ஒற்றுமையை கெடுப்பாயாக, அவருடைய சக்திகளை பலகீனப்படுத்துவாயாக, அவர்களுக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்துவாயாக, அவர்களுக்கு இடையிலே மோதல்களை உண்டு பண்ணுவாயாக, அவர்களுக்கு இடையிலே பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாயாக. நம்மையும் முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் அவருடைய அனைத்து சதிகளை விட்டு பாதுகாத்து சுபீட்சமான வாழ்க்கையை நமக்கு தந்துடுவாயாக. வாசுர்தாவானா அனில்ஹம்து.